أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. أفلا يتدبر القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا.
உது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று அல்லாஹு சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்தோமானால், தொழுகை அல்லாஹு ஜல்ல ஷானு வத்தாலா திருமறை குர்ஆன்ல 5வது அத்தியாயத்தில் 6வது சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா குந்தும் இலஸ் ஸலா, நீங்கள் தொழுகைக்காக செல்வதாக இருந்தால், ஃபஹ்ஸிலு வுஜூஹக்கும், உங்களுடைய கரங்களை கழுங்குங்கள், உங்களுடைய முகங்களை கழுங்குங்கள், உங்களுடைய தலையை தடவுங்கள், காலை கழுங்குங்கள் என்று திருமறை குர்ஆன்ல சொல்கிறார். அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு தொழுகைக்கு செல்வதாக இருந்தால் கட்டாயமாக ஒது செய்தே தீர வேண்டும், ஒது செய்துதான் தொழுக வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஆக தொழுகைக்கு கட்டாயமாக ஒது அவசியம். இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்காகவோ உம்ராக்காகவோ செய்யக்கூடியவர்கள், தவாஃப் காபத்துல்லாவுக்குள் நுழைந்த உடனேயே காபத்துல்லாவில் வலம் வருகின்ற அந்த 7 சுற்றுகளுக்கும் ஒது செய்வதை கட்டாயமாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக ஒதுவோடு செய்ய வேண்டிய 2 விஷயங்களை திருமறை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்தி, தொழுகை, தவாஃப் காபத்துல்லா வலம் வருவை, இந்த 2 தான். அப்போ குர்ஆனை தொழலாமா தொழக்கூடியா கூடாதா என்ற பேச்சுக்கு இந்த கால இடமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்ந்த காலத்தில் அதை பற்றி சிந்தி அந்த பேச்சுக்கே வேலை இல்லை. ஏனென்றால் குர்ஆன் நூல் வடிவில் இருந்திருக்கவில்லை. அவர்கள் குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை காதில் கேட்பார்கள், அதை அவர்கள் ஓதிக்கொள்வார்கள், சந்தேக வருகிறவர்கள் மீண்டும் கேட்டுக்கொள்வார்கள், அதை ஓதிக்கொள்வார்கள். இப்படித்தான் இருந்திருக்கிறார். எனவே குர்ஆனை ஒது இல்லாமல் தொழக்கூடாது என்ற அந்த வாதத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த திருமறை குர்ஆனை வசனம், அந்த வசனத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பாடம் கற்ற சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்ற ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் சஹாபாக்கள் சொல்கிற போது, திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை தூய்மையாக்கப்பட்ட மலக்களை தவிர யாரும் தொடமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதனால உதுவின்றி குர்ஆனை தொடலாமா தொடக்கூடாது என்ற பேச்சுக்கு என்ன திருமறை குர்ஆன் இந்த ஆதல் தாராளமாக தொடலாம். ஆனால் உது செய்வது என்பது சிறந்த வசம், உது செய்வது என்பது சிறந்த விஷயம். எல்லா காலத்திலையும் தொழுகைக்கு மட்டுமல்ல, சாதாரண நேரத்திலோடு உதவி செய்திருந்தோமானால் நல்லதுதான். ஆனால் உது இல்லாத சமயத்தில் குர்ஆனை ஓதக்கூடாது என்ற பேச்சுக்கு இடமில்லை. ஆகவே எல்லா நேரத்திலும் குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம். இதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹஜ்ஜுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹஜ் பயணத்திலே தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற போது ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை சந்திப்பதற்காக பேசுவதற்காக பார்க்க அழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆயிஷாவை ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார்கள், எனக்கு மாதம் வந்து விட்டது, மாதவிடாய் வந்து விட்டது என்று அழுகிறார்கள். அப்ப என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது போல இருக்கு, அப்ப இந்த வழக்கங்கள்லாம் செய்ய முடியாமல் போய்விட்டது என்று அழுகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷாவை அழுகாதே, ஆதமுடைய பெண்மக்கள், ஆதமுடைய மக்கள்ல பெண்களுக்கு அல்லாஹ் இதை விதித்து விட்டான். ஆகைய இந்தந்த பெண்கள் என்று இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது அவர்கள் இருக்கிற காலம் வரைத்தான் செய்யும். அதனால நீ கவலைப்படாதே, அது முடிந்த பிறகு திரும்ப செய்து கொள்ளலாம். இப்போதைக்கு நீ என்ன செய்யலாம் என்று சொன்னால், தவாஃபை விடுத்து விட்டு தொழுகை கூடான்ட்டாங்க, அவ தவாஃபையும் தொழுகை விட்டு விட்டு மற்ற காரியங்களை எல்லாம் செய்து கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம், தவாஃபு முடித்துட்டு என்ன செய்வாங்க, தொழுவாங்க, தொழுது முடித்த பிறகு என்ன செய்வாங்க, சாயி செய்வாங்க. அவ சாயை செய்து கொள், அதற்கு பிறகு மற்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்துக்க என்று சொல்லிவிட்டுத்தான் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு வழங்கினாங்க. அவங்க சுத்தமான பிறகு அவருடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானுடன் சென்று, ஆயிஷா பள்ளி சொல்லுவாங்களே இப்போ சொல்கிறாங்களே, அது மாதிரி பள்ளியில் சென்று நீங்கள் அங்கே இருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு இந்த தவாஃபை முடித்துக் கொள்ளுங்கள் என்றாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஏற்பட்டதுனால சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்து நம்ம சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உம்ரா போகிறான்னு 10 உம்ரா செய்வாங்க, நான் எட்டு உம்ரா செய்யிட்டேன், ஏழு உம்ரா செய்யிட்டேன். அப்ப என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை செய்ய போறவங்க உம்ராவுக்கு புறப்படாத உம்ரா என்றால் என்ன, உம்ராவை செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த உம்ராவை எங்கிருந்து ஆரம்பிக்க எப்படி முடிக்க வேண்டிய விஷயங்கள் படிக்கிறது இல்லை. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பது மிக முக்கியமான ஒன்று. ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூதிகள் யூதர்கள் இருக்கிறாங்க, யூதர்கள் அவன் நல்ல ஞானம் இருந்தது, நல்ல அறிவாற்றல்னால செயல்பட மாட்டாங்க, அவன் நல்ல தெளிவான சிந்தனை இருந்து செயல்படாத அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன் என்றார்கள். அவன் நல்லா படிச்சிடும், நல்ல விஷயம் தெரியும், ஆனால் விஷயம் மாட்டான், அவன் யாரு, அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன். இன்னும் சொன்னார்கள், கிறித்தவளை பொறுத்தவரையில் அவர்கள் வழிகட்டு வேண்டாம், நிறைய செய்வாங்க, ஏப்பா செய்யற தெரியாது. அவன் தெரியாமலேயே செய்வதும் தெரிந்து கொண்டு செய்யாமல் இருப்பதும் ரெண்டும் அல்லாஹ்வுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்திற்குரிய செயல், அதனால பலன் இல்லை. அப்போ எதை செய்வதாக இருந்தாலும் தெரிந்து செய்கிற போது அதுக்கு பலன் கிடைக்கும். அதனால உம்ரா ஹஜ் இன்னும் எதுவாக நம்ம நேற்று தொழுகை சொன்னோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தொழுகை இந்த கடமையான உடனேயே அந்த தொழுகையை ஜிப்ரீல் அவருக்கு தொழுகை நடத்தி காட்டி பள்ளி வாசலில் வந்து மெம்பரில் ஏறி நின்று கொண்டு அவர் தொழுகை நடத்தினார்கள், தொழுகை செய்து காட்டினார்கள், சுஜூத் போய் இறங்கி கொண்டார்கள் என்று செய்யலாம் படித்தோம். கடைசி என்ன சொன்னாங்க, நான் எவ்வாறு தொழுவதாக நீங்கள் காணுகிறீர்களோ அப்படியே தொழுங்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்களை சஹாபாக்கள் ஆண்களும் பெண்களும் பார்த்தும் கேட்டுமே நிறைய செய்ய சொல்றாங்க. அது என்ன அர்த்தம், ஹதீஸ் என்ன அர்த்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை காதால் கேட்டு செய்ததை கண்ணால கண்டு அறிவித்ததுக்கு பேர் தான் ஹதீஸ். அப்ப இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நம்முடைய முன்னோர்களான அருமை சஹாபாக்கள் காதிலே கேட்டும் பார்த்தும் சொன்ன செய்திகள் தான். அப்ப இந்த ரெண்டு அம்சம் இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒன்று. எதை செய்வதாக இருந்தாலும் நாம் தெரிந்து செய்வதற்கு பழக வேண்டும். அப்படி தெரிந்து செய்யாத போது அது அல்லாஹ்விடத்திலே உரிய பலனை பெறாமல் போய்விடும். ஏன்னா திருமறை குர்ஆன் படிச்சு பார்த்தா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற அந்த 6000 வசனங்களுக்கு மேல இருக்குது. ஒரே ஒரு வசனத்தில் மட்டும்தான் அல்லாஹ் என்ன சொல்ற, நபியை பார்த்து நீ என்னிடத்தில் அதிகமாக வேண்டும் என்று கேள். இவ்வளவு குர்ஆன்ல பார்த்தா ஒரு விஷயத்தை மட்டும்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், என்னிடத்தில் நீ அதிகமாக கேட்க வேண்டும் என்று ஆர்டர் போடுறான். அது என்னது, குர் ரப்பி ஜிதுனி இல்மா, இறைவா எனக்கு ஞானத்தை கல்வி அறிவு அதிகமாகத்தா என்று கேள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்டு பெற்ற ஒன்று என்ன, கல்வி. அந்த கல்வி அதிகமாக கேட்டு பெற்றதுனால தான் சுபஹானல்லாஹ் 23 ஆண்டு காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்த விஷயங்கள் இந்த உலகத்தில் எவராலும் ஆட்சேபிக்க முடியாத, எவராலும் குறை கூற முடியாத, எல்லோரும் இதுதான் சரி என்று சிந்திக்கிறவர்கள்லாம் முடிவெடுக்கிற அளவிற்கு அது தெளிவான விஷயம். என்ன அர்த்தம், அல்லாஹ்விடத்தில் கேட்டு கேட்டு படித்தாங்க. அப்போ 23 ஆண்டு காலமாக ரப்பி ஜிதுனி இல்மா, யாரெல்லாம் கல்வி அதிகமாகத்தா, எனக்கு கல்வி அதிகமாகத்தா என்று கேட்டு அவர்கள் படித்த செய்தி தான் இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற திருமறை குர்ஆன். எனவே அருமை சகோதரர்களை, நாம் ஒவ்வொருவரும் எதை செய்தாலும் தெரிந்து செய்திருக்க நாம் பழகணும். அப்போ உம்ரா என்று போகக்கூடியவங்க ஒரு பயணத்தில் ஒரே ஒரு தடவை உம்ரா செய்யலாம். விட்டுருங்க போதாதுங்க. எனவே உம்ராவுக்கு முக்கியமான, உம்ரா செய்வதற்கு முக்கியமான ஒரு சரத்து நிபந்தனை என்னது, அந்த எல்லையிலே இஹ்ராம் கட்டுவது. அப்ப எல்லையில இருந்து இஹ்ராம் செய்து போனாதான் உம்ரா நிறைவேறும். அதனால ஆயிஷா பள்ளி போய் கேட்ட உம்ராவுக்கு எல்லாம் இஸ்லாத்தில் இடமே இல்லை. அதனால நாம் ஒருவேளை உம்ரா செய்யக்கூடிய அங்கிருந்து வர, அதுக்கு தான் ரசூல் ஆயிஷாவை சொல்லி கொடுத்தாங்க. நான் எதுக்கு சொல்றேன், அந்த சம்பவத்துக்கான சொல்றேன். அப்ப ஆயிஷா ரசூல் என்ன சொன்னாங்க, நீ ஹாஜிகள் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்து கொள், ஆனால் தவாப் செய்யாதே. அப்ப உது எதுக்கெல்லாம் தேவைப்படுது, தொழுகை, அடுத்து தவாப். அப்ப இந்த ரெண்டுக்கும் நீங்களாக வேற எந்த செய்திகளுக்காவது உது ரசூலா சொல்லுறாங்களா அல்லாஹ் சொல்லுறாங்க இல்ல. அப்ப அல்லாஹும் ரசூலும் கட்டளையிடாத, ஏவாத, மார்க்கமாக்காத எந்த விஷயத்தை யாருக்கு மார்க்கமாக்க அதிகாரம் இல்லை. ஆனால் சிந்திக்கின்றவர்கள் சில நேரங்களில் அவருடைய சிந்தனை விளைவாக அவர்கள் தவறாக சிந்தித்து விளங்கியிருந்தா கூட ஒரு நன்மை கிடைக்கும். அப்போ கடந்த காலத்தில் சில ஆரஞ்சர்கள் இந்த காலம் வரைக்கும் சில பேர் உதவு குர்ஆனை தொடக்கூடாது சொல்வதற்கு என்ன காரணம், அந்த ஆயத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை. குர்ஆனை அல்லாஹ் இன்னஹு குர்ஆன் கரீம்ங்கிறான், இது அல்லாஹ் இது தூய்மையான குர்ஆன், இது அந்த குர்ஆன்ங்கிறான். அந்த குர்ஆனே லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற இந்த குர்ஆன் எந்த அமைப்பில் இருக்கிறதோ, இதே அமைப்பில் அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பாதுகாக்கப்பட்ட பலகையில புத்தகத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அங்கிருந்து கொண்டு வருகிற பொறுப்பு ஜிப்ரீலுக்கு. எனவே ஜிப்ரீல் கொண்டு வருபவர் தூய்மையானவர், அவர் தூய்மையாக்கப்பட்டவர், அவரை தவிர வேற சொல்ல முடியாது அல்ல. அதனால் குர்ஆனை தாராளமாக நாம் உது இல்லாமல் இருந்தாலும் கூட ஓதலாம். உது செய்து ஒரு நன்மை அவ்வளவுதானே தவிர உது செய்தா ஓத வேண்டும் என்று யாரும் நிர்பந்திக்க முடியாது. ஆகவே திருமறை குர்ஆனை உது இல்லாமல் ஓதிக்கொள்ளலாம். நீ பாத்தீங்கன்னா இமாம்கள் சிலர் எந்த அளவிற்கு சிந்திச்சிருக்காங்கன்னு சொன்னா தேவையில்லா சிந்தனை. உனக்கு உது இல்லையா, உது இல்லாமல் குர்ஆனை ஓதலாமா? தொடக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம, ஒரு குச்சி எடுத்து, நல்ல கவனி, குச்சி எடுத்து பேப்பர்ல அப்படி குர்ஆன்ல வந்து சுருகணுமா, சுருகி அப்படியே தூக்கிடலாம், தூக்குறான் குர்ஆன் தொட்டு அர்த்தம் ஆயிடுமா, அப்படி தூக்கி விட்டுறணுமா. அப்ப குர்ஆன் அப்படி தட்டி விட்டுறோம், தட்டி விட்டு பேப்பர் விழுந்துடணுமா. அப்ப குர்ஆன் இப்படி தூக்கிட்டா சுமத்துல அர்த்தம் ஆயிடுமா. பாருங்க எப்படி சிந்திக்கிறாங்க. அப்ப தேவையில்லாத சிந்தனைகள்ல போய் நல்ல, அதான் நல்ல சொல்லணும்னு நினைச்சு சில நேரம் மனசுல பாருங்களேன், நம்மளே தான் சில நேரம் தேவையில்லாம எதையா சிந்திச்சு எதையோ செய்து போவோம். ஆனால் அல்லாஹும் ரசூலும் நமக்கு அழகாக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில் குர்ஆனை உது இல்லாமல் தொடக்கூடாது, ஓதக்கூடாது எங்கும் சொல்லவில்லை. அதே போல திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக வாழ்ந்து வழிகாட்டிய நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்கேயுமே சொல்லலை. அதனால் தாராளமாக உது தொடக்கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இரவில், இரவில் படுக்க போகிற போது நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். இரவிலே படுக்க போகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மூன்று சூறாக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஆவுது பிரபில் ஃபலக், குல் ஆவுது பிரபில் நாஸ். இந்த மூணு நீங்க அர்த்தம் படிச்சு பாருங்க. மனிதனுக்கு தேவையான எல்லா வகையான பாதுகாப்புக்குரிய அர்த்தம் இருக்கு. ஸல்லல்லாஹு இரவுல உது செய்துட்டு ரெண்டு கையை சேர்த்து வைத்து என்ன செய்வாங்கன்னா ஓதுவாங்க. இதையெல்லாம் ஓதி தன்னுடைய முக முன்பாகத்தையெல்லாம் அப்படியே தடவிக்குவாங்க. அதே போல தன்னுடைய பின்பாகத்தையும் தடவி கொள்வார்கள். அப்ப கை எங்கெல்லாம் போகும் அங்கெல்லாம் உடம்ப தடவுவாங்களாம். ஏன் இதுக்கு பேர் என்னன்னா, பாதுகாப்பு தேடுவதற்காக அல்லாஹ் வழங்கி அரும்மருந்து. அதுல பாத்தீங்கன்னா என்ன என்னெல்லாம் இருக்குதோ, மனிதனுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா தீங்களை விட்டு பாதுகாப்பு தேடி அல்லாஹ் ரசூலுக்கு படிச்சு கொடுத்தாங்க. அதனால இரவுல இந்த மூளையும் ஓதுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக ஆக்கினாங்க. அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுன்னத். அப்ப மாதவிடாய் சமயத்தில் பெண்கள் ஓதக்கூடாது என்று இருந்தால் ரசூல் சொல்லியிருப்பாங்க, நீங்க மாதவிடா இருக்கிற சமயத்தில் ஓதாதீங்க, அல்லது பிரசவரத்தை ஏற்படக்கூடிய இடத்தை ஓதாதீங்க என்று ரசூல் அப்படி சொல்லவே இல்லை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் எப்போ செய்ய வேண்டும், எப்போ செய்யக்கூடாது, செய்யக்கூடாத விஷயங்களை எப்போ செய்து கொள்ளலாம். குர்ஆனுடைய ஹதீஸ் சிறப்பம்சம் என்னன்னா, ஒன்று செய்யக்கூடாது தடை வந்திருக்கும், ஆனால் செய்ய வேண்டிய நிர்பந்தம் செய்து கொள்ளலாம். உதாரணமாக குர்ஆனில் படித்து பார்த்தீங்கன்னா, உண்ணக்கூடாத உணவு, செத்த பிணத்தை உண்ணக்கூடாது, ரத்தத்தை குடிக்கூடாது, ரத்தத்தை குடிக்கூடாது. அடுத்து வந்து அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அறுக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது, பன்றி சாப்பிடக்கூடாது. அப்ப நான்கு உணவுகளை அல்லாஹ் குர்ஆனில் ஹராம் ஆக்கியிருக்கிறான். ஒன்று செத்த பிணம், ரெண்டாவது ரத்தம், மூன்றாவது அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக அறுக்கப்பட்டவை, நாலாவது பன்றி. அவன் நான்கு உணவுகளும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஆனால் ஒரு மனிதன் நிர்பந்த நேரத்தில் கொடுமையான பசி, அளவில் கத்தியை வச்சுக்கிட்டு செத்த பிணம் திங்கிரியா இல்லையா குத்திடுவாங்கிறான். அப்போ அப்போ நம்ம உயிரை இப்போ தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி அந்த கட்டங்களில் இந்த மாதிரி தடுக்கப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அப்போ குர்ஆன் ஹதீஸில் பார்த்தீங்கன்னா, எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கிறதோ அதை செய்ய வேண்டிய இடம் எப்பவும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரசூல் சொல்கிறாங்க. ஆகவே குர்ஆனிலும் ஹதீஸிலும் குர்ஆனை உது இல்லாமல் ஓதலாம், தொடக்கூடியவர்கள் பெண்கள் மாதவிடா சமயத்தில் ஓதலாம். ஆக எந்த சந்தர்ப்பத்திலையும் குர்ஆனை ஓதுவதற்கு தடையே இல்லை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் செயல் விளக்கி காட்டுகிறது. இதை நம்ம சொல்லிட்டோம். அடுத்த அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை படிப்பதற்காக எப்படிலாம் ஆர்வூட்டுறாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செய்தாங்கன்னா, சஹாபாக்கள் திண்ணை தோழர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் மக்காவிலேருந்து மதீனா ஹிஜ்ரத்து போகிறவங்க, இன்னும் பல இடங்களில் வந்தவங்களாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலங்கள் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க ஆரம்ப காலத்தில். அந்த வறுமையில் இருந்தவங்க என்ன செய்ய, பள்ளிவாசல்லையே தங்குவாங்க. அப்படி பள்ளிவாசல் தங்கிட்டு அவங்களுக்கான உணவுகளை அன்சாரிகள் கொண்டு கொடுப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கொடுத்துருவாங்க. இப்படி இருந்த துண்ணை திண்ணை தோழர்கள்ட்ட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மதீனாவில் புத்ஹான், புத்ஹான் சொல்லி ஒரு பெரிய ஃபேமஸ் கலவி இருக்கு, அந்த கடைவீதி பேரை சொல்லி சேர்க்கிறாங்க. இந்த கடைவீதியிலே நல்ல கொழுத்த ஒட்டகம், நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் சொந்த பந்தத்தை முறிக்காமல், சொந்த பந்தத்தை முறிக்காம வேற பாவம் செய்யாம தினம் தினம் உங்களுக்கு அந்த முத்தான் என்ற கடையிலிருந்து கொழுத்த ஒட்டகம் கிடைக்க வேண்டும் என்று யாராவது விரும்புகிறீர்களா? அவர் சகாபாக சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே அது யாரும் விரும்ப மாட்டான், எங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டாம். உதாரணமா அங்க உங்களை என்ன சொல்றோம், யாரெல்லாம் 4 மணிக்கு டென்ட்டுக்கு வர்றீங்களோ ஒரு 100 ரியால் அப்படின்னு சொல்லி யாரும் வர ஆரம்பிப்பீங்களா? டியூட்டி கூட போக மாட்டீங்களா? 100 ரியால் டெய்லி கிடைக்காது, டியூட்டி வேண்டாம் அப்படின்னு உட்காந்துருவோம். அப்போ மனிதர்களுக்கு என்னென்னா ஏதாவது காசு கிடைச்சா சந்தோஷம், அப்போ ஒரு கொழுத்த ஒட்டகம் ஃப்ரீயாக கிடைச்சா யார் வேண்டான்னு சொல்லுவா? அவர் சகாபாக்கள் ஏதாவது அல்லாஹ் தூதர் எங்களை எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் வேண்டாம், ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தானே, சகாபாக்கள் மனிதர்கள் தான். அப்போ அவங்க ஏற்கனவே வறுமையில் வேறு இருக்கிறாங்க, ஒரு கொழுத்த ஒட்டகம் என்ன ஆச்சு, 1 நாள் கிடைச்சா அது பெரிய பணக்கார ஆகிடலாமே அப்படின்னு அவங்க ஆசை யாரையும் வேணும்னு சொன்னாங்க. அப்போ ரசூசன் சொல்கிறாங்க பாருங்க, சகாபாக்களுக்கு எப்படி ஆர்வம் மூட்டி எப்படி விஷயத்தை விளக்குறாங்க பாருங்க. வேண்டுமா வேண்டுமா வழி நான் சொல்கிறேன், என்ன தெரியுமா, நீங்கள் ஒவ்வொருவரும் காலையிலே தொழுது விட்டு ஒரு குர்ஆன் ஆயத்தை படிப்பதும் படித்து கொடுப்பதும் ஒரு ஒழுத்த ஒட்டகைக்கு சமம். அதுபோல் 2 ஆயத்தை படித்து கொடுத்தால் 2 ஒட்டகைக்கு சமம், 3, 4 இப்படி எத்தனை ஆயத்தை படிக்கிறீங்களோ படிச்சு கொடுக்குறீங்களோ அத்தனை ஒட்டகத்திற்கு சமம். சகாபாக்கள் யார் என்ன ஒட்டகம் தாரன்ட்டு குர்ஆனை படிச்சு சொல்றீங்கன்னு கேட்குறேன். உங்கள்ட்ட நான் சொல்ல வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 ரியால் தராமல் என்ன விட மாட்டீங்க, ஏய் 100 ரியால் குர்ஆனை படிக்க சொல்லி என்ன பாட்டேன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை அவங்க வழங்கிக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா, நம்ம அடிக்கடி சொல்கிறோம், இந்த உலகத்தில் எவ்வளோ சம்பாத்தியம் கொண்டு போக முடியுமாங்க, யாருக்கா உறுதி இருக்கா? இந்த உலகத்திலிருந்து போகும்போது ஒரு பெரிய பஸ் ஓன வச்சுக்கலாம், 1000 ஆயிரக்கணக்கான பஸ் வச்சுருக்காரு, மூத்தாள மகன் ஒரு பஸ்ஸில் வச்சு அடக்குவானா? அவன் பெரிய ஜவுளிக்கடை முதலாளிங்கிறதுக்காக வேண்டி 1000 மீட்டருக்கு துணியை பிடிச்சி அடக்குவானா? அடக்குவான், அதெல்லாம் கிளியராக இருக்கிறாங்க. ஏன் மண்ணில் வண்டி யாரை வீடாக போடணும்? அப்போ நமக்கு கிடைக்க போது அது இல்லை. அப்போ நம்ம கூட எது வருமோ அதற்காக பாடு, அதில் சொல்ல சொல்லிவிடுவோம். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் ஆய் சொல்கிறான், யாரெல்லாம் வெள்ளி தங்கங்களை, அந்த காலத்தில் வந்து நாணயமே தங்கம் தான், வெள்ளி நாளை செலவிச்சுட்டு தான், நம்ம எப்படி காசு செலவழிக்கிறோமோ அது மாதிரி நாணயமே செலவிச்சாங்க, தங்கத்தை நாணயமாகவும் செலவழித்தார்கள், நகைகளாகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் வெள்ளியும் தங்கத்தையும் சேமித்து கொண்டு அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கவில்லையோ அவர்கள் நாளை மறுமையில் எதையெல்லாம் தேடி முறையாக செலவழிக்காமல் தேடி வைத்திருந்தார்களோ அவைகளை எல்லாம் நெருப்பாக மாற்றி அவனுடைய கழுத்திலே மாலையாக அணிவிக்கப்பட்டு அவனுடைய மார்பகங்களிலும் முதுகலில் சூடு வைக்கப்பட்டு ஹாதாமா கனஸ்தும் லம்பசிக்கும் வது கூமிமா குந்தும் தக்னிசூன், இதுதான்ப்பா நீ உலகத்தை சேர்த்தியா இல்லையா? காலை எழுந்து எழுந்து படுக்க போகிற வரைக்கும் ஒரே காசு காசு அலைஞ்சில, இன்னும் அவன் காசு பிடி என்ன கிடைக்கும், நரக நெருப்பு எல்லாம் தருவான். யாருக்கு தேடிக்கொண்ட காசை எப்படி தேட வேண்டும், அதை தேடிய பிறகு எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற முறை தெரியாமல் தேடியவனும் செலவழித்தவன் செலவழிக்காதவனும் நாளை மறுமையில் அவன் தேடிக்கொண்ட சொத்தையெல்லாம் நெருப்பாக நரக நெருப்பாக மாற்றி கழுத்திலே அணிவிக்கப்பட்டு சூடு போடப்படும். எப்படி சொல்லிட்டே போட நல்லா சொல்றான், தூக்கு தூக்கும் குந்தும் தக்கனி சூன், நீ சேர்த்து வச்சிருந்த பொக்கிச பொக்கிச பாலம் பாலம் வச்சிருந்தில்ல என்ன வைத்துக்கொள், என்ன 1 கோடி ரூபா 1 லட்சம் ரூபா என்றெல்லாம் அல்லாஹ் காட்டி காட்டி நெருப்பால் சூடு போடுவான் நல்லா சொல்றான். அப்ப பொருளை தேடுறது மட்டும் முக்கியம் இல்லை, தேடக்கூடிய பொருள் நாளை நமக்கு மறுமையில் சொர்க்கத்தை வாங்கி தரக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். அப்போ எதை தேடுறதுக்கு சில தடையே இல்லை, எவ்வளோ வேணும் தேடலாம், ஆனால் தேடுவது எதை தேட வேண்டும் எப்படி தேட, ஹலாலான முறையில் வியாபாரம் செய்தாலும் விவசாயம் செய்தாலும் வேறு எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் அல்லாஹ்வினால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்று அந்த தொழில் எப்படி உள்ளது என்று முதல் தெரியணும். அதை தேடிய பிறகு இந்த பொருளாதாரம் எவ்வளோ வந்தால் நமக்குரியது, இந்த பொருளாதாரம் எவ்வளவு அதிகமாக வருகிற போது அடுத்தவருக்குரியது என ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஒரு மனிதன் 85 கிராம் தங்க நாணயம், தங்கம் தங்கத்துடைய அளவுக்கு மேல ஓட்ட அளவு கொண்ட பணம் இருந்தா வருஷம் வருஷம் 100 ரூபா இல்ல 102 சதக்கா தரும் கொடுக்கணும், ஏழை வரி கட்டாய கடமை. அப்ப நம்மள்ட பொருளாதாரம் அதிகமாக வருகிற போது 102.5 தர்மம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் சேர்த்து வச்சா வச்சுங்க, அந்த சேமிப்பெல்லாம் அவனுடைய பொருள் அல்ல, நாளை மறுமையில் நரக நெருப்பாக மாற்றப்படும். அப்ப தேடுறதும் அந்த தேடக்கூடிய பொருளை செலவழிப்பதும் எந்தெந்த வகையில் செலவழிக்கிறது. ஏன்னா ரசூலா சொன்னாங்க, நாளை மறுமையிலே ஒருவன் அல்லாஹ்வுடைய முன்னால் நிறுத்தப்படுகிற போது அவன் ரெண்டு காலையும் நகட்ட முடியாது, எதுவரை நாட்ட முடியாது. அவன் எங்கிருந்து பொருளை தேடினான், எங்கே செலவழித்தான் என்று அவன் சொல்லாதவரை நாளை மர்ம ஸ்மசான மைதானத்தில் நகழ முடியாது. அப்ப அல்லாஹ்விடத்துல நாளைக்கு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி இருக்குது? எப்ப நீ உலகத்தை சம்பாத்தியம் பண்ணல, எங்க சம்பாத்தியம் பண்ண, எப்படி சம்பாத்தியம் பண்ண, அந்த பொருள் சம்பாத்தியம் செய்த பொருளை எப்படி செலவழித்தாய், இந்த ரெண்டுக்கும் சரியாக பதில் சொல்லவில்லை என்றால் நாளை மகசர் மைதான் எப்படிப்பட்ட இடம், தலைக்கு மேல சூரியன் சுபஹானல்லாஹ், எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் மேல இருக்கும் போது நம்மளால தாங்க முடியல. அவன் தலைக்கு மேல் சூரியன் இருந்தா எவ்வளவு கொடுமை இருக்கும், அந்த கொடுமையான சிரமங்கள் விடுவிடுவானால் தேடக்கூடிய பொருள் எப்படி தேடினான், எப்படி செலவழித்தான் என்று கணக்கு தெரிய வேண்டும். ஆகவே அருமை சகோதரர்ல, அதனால ரசூல் என்ன சொன்னாங்க, நீங்க எந்த பாவமும் செய்யாம, நீங்க யாருக்கு எந்த கெடுதி செய்யாம, குடும்ப சொந்த பந்தத்தை முடிக்காமலேயே கொழுத்த ஒற்றனர்த்தம் பல லட்சம் ரூபாய்க்கு அதிபதியாக ஆக வேண்டுமானால் நீ அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் வசதி படிக்க வேண்டும் என்றார்கள். அப்புறம் யோசிச்சு பாருங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் தான் படிக்க சொன்னாங்க, ஆனால் குர்ஆனை படித்ததுனால அவங்க ஏழைகளாவா இருந்தாலும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சுபஹானல்லாஹ் மதீனாவுக்கு காரணத்தை வச்சு இன்றைய வரையில் இந்த நாட்டுடைய வரலாறு படித்து பாருங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மதீனாவுக்கு எந்த காரணத்தை வைத்தாலும் அன்றிலிருந்து இன்று வரை செல்வ செழிப்புள்ள நாடாக தான் இருக்கு, எந்த குறையும் இல்லை. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாமோ சொல்கிறாங்க, ஆனால் நம்ம நாடு எப்போ பார்த்தாலும் மழையாக பெய்ய ரெண்டு மாதம், ஒரு நாலு மாதம் கழிச்சு பஞ்சங்கிறான், தண்ணி இல்லாமல் மக்கள் வாடுகிறார்கள். இந்த நாட்டில் பாருங்கள் எங்கே மழை பெய்யுதுங்க, சுபகாரம்தான் ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கழுவுறதுக்கு ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை கிலோ தண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ரெண்டு லிட்டர் தண்ணியை ஒரு கிளாஸ் கழுவுறான். எங்கே பாலைவனத்தில் யோசிச்சு பாருங்கள், பாலைவனத்தில் இந்த நாடு எங்கே பார்த்தாலும் பாலைவனமாக இருக்கிறது. சுபகாரம்தான் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் வருஷம் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க காமத்துல்லாவுக்கு. போகக்கூடிய மக்கள்லாம் குடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, கையில் தண்ணி ஜம்சந்து அள்ளிட்டு வர்றாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்குற நாட்டில் அல்லாஹால செய்த மிகப்பெரிய பறக்கத்து, மிகப்பெரிய அபிவிருத்தி. அதனால தான் எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கிறாங்க, எப்படியா அயல்நாட்டு போயிடலாம்னு படிக்கும் போதே வாங்கி வச்சிடறாங்க. அப்போ இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வருவாய் வருவதற்கு எதை சொல்லிக் கொடுத்தாங்க, குர்ஆனை தான். அப்போ குர்ஆனை முறையாக சரியாக தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோமானால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் நல்ல வளமான வாழ்க்கை தருகிறான். இது நோக்கமல்ல, மர்மையில் மிக அபரிதமான சொர்க்க வாழ்க்கை தர இருக்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, இந்த இந்த ஹதீஸ் ரசூலை ஆர்வம் காட்டுறாங்க, குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஆயத்தை படிங்க, நீங்கள் படித்து கொடுங்க. திருமறை குர்ஆன் ஒன்று தாங்க, குடும்பத்தோடு இருந்து படிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். நம்ம மக்களை பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் கண்ட கழுதை புஸ்தகங்களை எல்லாம் ஷேர் போட்டு வாங்குறாங்க, சில பேர் நாலு பேர் சேர்ந்துக்கிறது, நீ நீ படிச்சு என்கிட்ட தான், நான் படிச்சு உங்கள்கிட்ட தர்றேன், அது கடைசியில் பார்க்கும்போது கிழிஞ்சு வரும். அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா இப்படி எல்லாம் ஷேர் போட்டு வாங்கி படிக்கிறாங்க. அந்த கடைசியில் என்ன எழுதுறான், இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களும் கற்பனையே. அப்ப கற்பனையே கதைகளை வீணானவைகளை காசு கொடுத்து வாங்கி படிக்கக்கூடிய மக்களாக நம் மக்கள், பெண்களும் ஆண்களும் வீட்டுக்கு தெரியாமல் பொண்ணு பிள்ளை பார்த்தீங்கன்னா நிறைய புஸ்தகம் படிக்குதுவோம், வாப்புக்கு தெரியாது அம்மாவுக்கு தெரியும் தெரியாமல் படிக்குதுவோம். அது படித்ததுனால் இன்றைக்கி விளைவு என்ன, முஸ்லீம் பிள்ளை யாரையும் ஓடிக்கிட்டு. அப்போ அருமை சகோதரர்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்த அளவு கட்டாய ஒரு ரெண்டு மூணு ஆயத்தை படிச்சிடணும். அந்த குர்ஆன் ஆயத்தை படித்தா என்ன கிடைக்கும், இந்த உலகில் நிம்மதியான வாழ்க்கை, மன நிறைவான வாழ்க்கை, நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த பரிசாகிய சொர்க்கம். அப்போ இப்படிப்பட்ட பரிசாக கிடைப்பதற்கு சிறிய வழி ஒரு எளிமையான வழியை சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே நாம் ஒரு முடிவு செய்தோம், நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எப்படியாவது ஒரு ஆயத்தை படிக்கணும். இன்றைக்கி அல்லாஹ்வுடைய கிருபை நான் நாட்டில் பாருங்கள், 500,000 குர்ஆன் முதல்ல எப்போ 10 வருஷத்தில் போட்டாங்க, அதுக்கு பிறகு பல லட்சங்களை அடித்து மக்கள் படிக்கணுங்கிறதுக்காக எல்லா மொழியிலையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உண்மையிலே நீங்களாம் யோசிக்கணும், இந்த நாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு படிக்காம பண்ணுச்சுங்க, நாளை மறுமையில் கடுமையான எச்சரிக்கை இருக்குது. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக திருமறை குறை, ஏன்னா எல்லாம் உங்களுக்கு அறிவு செய்துட்டே இருக்கிறோம், குர்ஆனை படிங்க, குர்ஆனை படிங்க, குர்ஆனை படிங்க, குர்ஆனை படிப்பிற்கு எல்லா வசதி வாய்ப்பும் செய்து தாரோம். பாருங்க, ஒரு நாளை முக்காக்கெலாம் வந்து ஒரு ஆள் நின்றுட்டு குர்ஆன் படிச்சு போகிறாரு, ரெண்டு பேர் மூணு பேர் பாவமாக இருக்கு வந்து உட்காந்து பெரிய பார்த்து படிச்சுக்கிறாங்க. இவ்வளோ மக்களுக்கெல்லாம் குர்ஆனை படிக்கணும் ஆர்வம் இல்லை. ஆகவே தயவுசெய்து இந்த குர்ஆனில் படிங்கள், இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றி கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் இது எதுக்கு சொல்லிட்டு வர, குர்ஆனை தொடலாமா தொடக்கூடாது எல்லா விஷயத்தையும் பதில். அது போக அருமை சகோதரர்களே, இந்த திருமறை குர்ஆன்ல அல்லாஹு தஆலா எப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறான் என்பதை ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்ற நபி தோழர்கள்ல குர்ஆனை ரொம்ப கவனமாக படிச்சவங்க ஒரு ஆள் யாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத். அவங்க ஒரு தடவை உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் வந்து, அப்துல்லாவே குர்ஆனை எனக்கு ஓதி காட்டுன்னா. அப்புறம் ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு தானே குர்ஆன் இறங்குச்சு, அதை நீங்க எனக்கு ஓதி காட்டு சொல்றீங்களே என்ன? ஆம், நீ ஓதி நான் கேட்க வேண்டி பிரியப்படுகிறேன். உலகத்திலேயே எல்லா நேரத்திலையும் அருமையான குரலில் ஓதுற கேட்க ரசிக்கிறதுக்குள்ள ஒரே ஒரு முன்னூல் குர்ஆன் ஒன்று தான். பாட்டு வச்சுங்க, ஒரு பாட்டு முதல்ல படிப்பான், ஒரு மாதம் போனது பழைய பாட்டாயிடும், அது தூக்கிட்டு போட வேற பாட்டு. 1004 சுபஹானல்லாஹ், அன்றைக்கு இறங்கிய குர்ஆன் இன்றைக்கு ஒவ்வொரு விதமான குரலில் ஓதலாங்க. குர்ஆன் ஒன்று தாங்க, அவங்கவுங்க துரிக்கு தகுந்த மாதிரி ஓதலாம், வேற எது முடியாது. ஒரு பாட்டு படித்தாருன்னா அது அவன் படித்த மெட்டில் படித்தா தான் வருங்க வராது. ஆனால் திருமறை குர்ஆன் அல்லாஹ் இறக்கிய அந்த வசனம் அவர்களவளும் துரிக்கு தகுந்தவாறு ஓதுகின்ற இனிமையான ஒரு குர்ஆன். அப்போ இந்த குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆள் ஓதிச்சு அவன் கேட்குறான். அப்போ கேட்பதில் நன்மை இருக்கிற அப்படி ஓதிக்கிட்டே வரும்போது ஒரு ஆயத்து கைஃபைதா ஆயத்து நபிய உங்களை மறுமை நாளில் கொண்டு வரும்போது இன்னும் எல்லா மக்களையும் கொண்டு வந்து அவளுக்கு கேள்வி அவளுக்கு சாட்சி கொண்டு வரக்கூடிய நாள் எப்படி இருக்கும் தெரியுமா என்று ஆயத்து ஒரு ஆயத்து நபியே உங்களை மறுமையில் நான் கொண்டு வருவேன். எப்போ கொண்டு வருவேன்? எல்லா மக்களையும் கொண்டு வந்து உங்களுடைய மக்களுக்கு சாட்சியக்கூடிய உங்களை நான் கொண்டு வருவேன். அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் தெரியுமான்னு அந்த ஆயத்து வரும்போது சூரத்து நிசாவில் 4வது ஆயத்து வருது. அந்த ஆயத்துக்கு படிக்கும் போது கண்ணில் தண்ணீர் ஓடுது சுவாச. அப்போ பக்கத்தில் இருந்த ஆளுங்க அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறார் சொல்ல அப்போது பார்க்குறாரு. சல்லாஸ் அழுகிறத பார்த்துன்னு ஆயத்தை நிப்பாட்டுறாரு. அப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் திருமறை குர்ஆனை தனக்கு இறங்கிய குர்ஆனை கூட அடுத்தவரை படிக்க வைத்து கேட்கிறார்கள். ஏன் குர்ஆனை படிப்பதும் அடுத்தவர் படிப்பதை கேட்பதும் அதனுடைய பொருளை புரிய புரிய நம்முடைய உள்ளத்தில் ரொம்ப ஆழமான ஒரு பயத்தை நல்ல நல்ல ஒரு வாழ்க்கையில நல்ல சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அந்த ஆயத்து வாருங்க மர்மியை படித்து வரணும் அழுகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? அவருடைய முன்பின்பாகெல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விட்டது. அப்படி இருந்தும் மறுமையுடைய நிலை நிலைக்கும் போது அங்கே நம்மெல்லாம் நிறுத்தப்படுகிற நம்முடைய நிலைகளை எண்ணி ரசூல் அழுகிறான். ஆகிய அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆனை நாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2-3 ஆயத்துக்களை பொருளோடு நம்முடைய மனைமக்களோடும் படிக்கணும். தனியாக இருக்கிறவங்க தனியாக மாதிரி ரூமில் நண்பர்களோடு படிக்க வேண்டும். இப்படி குர்ஆனை நாம் படிக்க ஆரம்பிச்சுதான் குர்ஆன் தருகிற வாக்கு இன்னஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன் எஹ்தி லில்லதிஹி அக்வம், மிக சரியான வழி எந்த வழியோ அந்த வழிக்கு கொண்டு சேர்க்கும். அப்ப அல்லாஹ் குர்ஆனுக்கு என்ன உத்தரவாதம்? இந்த குர்ஆனை படிக்க ஆரம்பித்தால் இந்த குர்ஆன் செய்யும் என்று சொன்னால் அதை யார் புரிந்து விளங்கி படிக்கிறார்களோ அவர்களை சரியான வழி எந்த வழி அந்த வழி கொண்டு சேர்க்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சேர்த்து மிகப்பெரிய அறியாமையில அநியாயத்தில் அசிங்கங்களில் மூழ்கி போயிருந்தவர்களை மிக சிறந்தவளாக ஆக்கிய திருமறை குர்ஆன் தான். எனவே அல்லாஹ்வுடைய இந்த வாக்கை நாம் கட்டாயமாக படித்து புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். இந்த திருமறை குர்ஆன்ல 114 அத்தியாயம், எத்தனை அத்தியாயம்? 114 அத்தியாயம். இதில் இருக்கிற முதல் அத்தியாயம் தான் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரா சூரான அத்தியாயம். அல் ஃபாத்திஹான துவக்கம், துவக்க உரை. குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹா தான் முதல் அத்தியாயமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக அபு ஹுரைரா சொல்றாங்க, அபு ஹுரைரா ரசூலுல்லாஹ் சொன்னதாக, ரசூல் சொன்னதாக, அல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி சொல்றாங்க. என்னது? சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குதே, இது அல்லாஹ் சொல்கிறானா? இது எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் இடையே 2 பங்குகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் என்ன சொல்றானா? எனக்கும் என்னுடைய அடியாருக்கும் இடையே நான் பங்கிட்டு வைத்திருக்கிறேன். அப்போ ஏண்டா சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு பாருங்க, அதனுடைய பொருளை ஒழுங்காக நம்ம தெரிஞ்சால் கூட சமூகத்தில் நிறைய சீர்கள் இல்லாமல் போயிடும். நம்ம நாட்டில் பார்த்தீங்கடா ஃபாத்திஹா ஃபாத்திஹா ஃபாத்திஹான்னு ஏன் சொல்கிறாங்க? யாரையாவது வீட்டில் கூட்டுட்டு ஓரத்து பேர் இவருங்க, நான் பல தடவை அர்த்தம் சொல்லுங்க நல்லா கவனிச்சுங்க. நம்ம நாட்டில் ஹத்தம் ஃபாத்திஹாம்பாங்க. என்னது ஹத்தம்? ஹத்தம் முடிக்கிறது, ஃபாத்திஹா ஆரம்பிக்கிறது. அது சபை அது ஹத்த ஃபாத்திஹா வாதுங்க, இவனுக்கு என்னென்னு தெரியும், அவருக்கு என்ன முடிக்கிறது ஆரம்பிக்கிறது யாருக்கா தெரியுமா? முடிச்சு ஆரம்பிச்சுட்டு போங்க, அவர் வந்துடுவார். அப்போ அவருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அர்த்தம் இருக்கா? ஹத்தம் ஃபாத்திஹாவும் முடிச்சு போங்க ஆரம்பிச்சு போங்க. அப்போ என்ன அர்த்தம்டா? யாராவது போத்தாக்கிட்டே இருப்பான், அதுக்கு ஒரு ஃபாத்திஹா ஓது. யாராவது பிறந்துக்கிட்டு இருப்பான், அதுக்கு ஒரு ஃபாத்திஹா ஓது. அவ பிறந்தாலும் செத்தாலும் ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு போ, ஓ வேலை அதுதான் உனக்கு சாப்பாடு காசு முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மாதிரி என் சமுதாயத்தில் அர்த்தம் இல்லாம வச்சிருக்காங்க. அல் ஃபாத்தியா என்பதை நபிகள் நாயகம் அல்லாஹ் சொல்ற அப்படி சொல்றாங்க. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பு எப்படி, இதை ரெண்டு பங்காக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அடியானுக்கும் அல்லாஹ் கிடையில, அப்ப நமக்கும் அல்லாஹ் கிடையில் ரெண்டு. என்ன அது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம தொழுகையில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா அது என்ன அர்த்தம்? அல்ஹம்து எல்லா புகழும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை எல்லாம் படைத்து பாதுகாக்க அல்லாஹ்வுக்கே. அவ புகழ்ல எல்லா புகழும் அப்படின்னு அர்த்தம். மனிதன் பிற மனிதனை புகழ்ந்தாலும், மனிதன் அல்லாஹை புகழ்ந்தாலும், அல்லாஹ் மனிதனை புகழ்ந்தாலும், யார் எதை போல யாரும் சொந்த அல்லாஹ் தான். ஏன் ஒரு மனிதன் சிறப்பான அம்சம் இருக்கு போட்டு வச்சுக்க, அந்த சிறப்பான அம்சம் கொடுத்தவன் யாரு? அல்லாஹ். அப்ப அல்ஹம்து எல்லா புகழும் லில்லாஹி அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் யாரு? ரப்பில் ஆலமீன். ஆலமீன் அகிலங்கள், ரப்பட படைச்சு பாதுகாக்கிறவன், ஆல அகிலங்களை எல்லாம் படைத்து பாதுகாக்க அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு தொழுகையில சொல்லிட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்ற, அல்லாஹ் சொல்றானா, ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். பாருங்க இந்த ஆயத்தை சொன்ன உடனே அல்லாஹ் பதில் சொல்றான். நமக்கு தெரியணும் இந்த ஆயத்தை படிச்ச உடனே என்ன சொல்றான், அல்லாஹ் பதில் சொல்றான். இரண்டாவது அர் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அழகான நிகரற்ற அன்புடையோர். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எல்லா சொல்லும் போது அல்லாஹ் சொல்றானா, வாசனா அலையாமதி, என்னை எப்படி புகழ வேண்டுமோ அப்படி புகழ்ந்து விட்டான். அப்ப உரையாடல் நம்ம தொழுறோம்டா அல்லாஹ்வுக்கு முன்னாடி பேசுறோம், அல்லாஹ் நமக்கு பதில் சொல்றான். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்முடைய தொழுக உயிரோட தொழுகையா இருக்கு. இன்னைக்கு அது தெரியாதனால கையை கட்டி ஓதி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை காலத்து சந்தேகம், மூணு தொழுதமா நாலு தொழுதமா ஓதணுமா ஓத இல்லையா, ஏன்னா அர்த்தம் தெரியாதனால நம்ம ஓரு கவனம் இல்லாமல் போயிடும். அதனால இப்படி சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அர்ரஹ்மான் மாலிகி யௌமித்தீன், என்ன அர்த்தம்? கூலி வழங்கும் நாள் எஜமானன். அப்ப அல்லாஹ் கூலி வழங்குவதற்கு ஒரு நாள் வச்சிருக்கான், மறுமை நாள். அந்த நாளில் கிடைக்கிற கூலி தான் சரியான கூலி, முறையான கூலி. இந்த உலகத்தில் கிடைக்கிற கூலி முறையான சரியான கூலி இல்லை. ஒருவேளை கூலி தரக்கூடிய ஒழுங்காக தரமாட்டான், அல்லது வாங்குறவன் கூட வாங்கிடுவான். அப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம செய்யற வேலைக்கு நாம நமக்கு தேவையான முறையான கூலி கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் நம்மை விட்டு போய்விடும், நாம் அதை விட்டு போய்விடுவோம். ஆனால் நமக்காக அல்லாஹ் தயாரித்தர முறையான கூலி மறுமை நாள் தான். அப்ப அந்த நாள் அதிபதி மாலிக்கிட அதிபதி எஜமான் முதலாளி யோ நாள் அத்தீன கூலி, கூலி வழங்கும் நாள் எஜமானன். அப்படி சொல்ல அல்லாஹ் சொல்றானா, மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி என்னை உயர்வாக மதித்து விட்டான். ஈயாக்க நாபுது ஐயாக்க சாயின், ஈயாக்க நாபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இந்த ஆயத்தை படி அல்லாஹ் சொல்றானா, இது எனக்கு அடியானுக்கும் இரண்டு ரெண்டு பங்கு இருக்குது. அப்ப வணக்கம் எனக்கு, உதவியோட அவனுக்கு. ஆக அடியான் கேட்பை நான் கொடுத்து விட்டேன். சரியான வழியை காட்டு, சரியான நீ யாருக்கெல்லாம் அருள் புரிந்தாயோ அந்த மக்களுடைய வழியை காட்டு, அவளுடைய கோபத்திற்கு ஆளாகாத வழிகடாத மக்களுடைய வழியை காட்டு. இன்சால் நாளை சூரத் வாதியோட சிறப்பு என்ன சில சொல்றேன். இப்படிலாம் கேட்டு அல்ல சொல்றானா, என்னுடைய அடியான் கேட்டு அவளை கொடுத்து விட்டேன். சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்தியா ஓதும் போது அல்லாஹ்விடத்தில் உரையாடி உரையாடி அவன்கிட்ட கேட்டு பெறக்கூடிய சிறப்பாக வச்சிருக்கிறான். இது மாதிரி ஒவ்வொரு ஆயத்தில் படிக்கும் போதெல்லாம் நான் விளங்கி படிக்கும் போது அல்லாஹ்விடத்தில் உரையாடி அவனுடைய அம்சத்தை பெறக்கூடிய மக்களாக மாற முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அத்தகைய எல்லா வார்த்தைகள் அர்த்தங்களையும் புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லாம் ஆக்கி அருள்வானாக. வேண்டி உரையை நிறைவு செய்கின்றேன். ஆஹ் ஆஹ் தாவான் ரம்பில் ஆரம்பி.